கர்த்தரோ மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் திருச்சபைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உயிர்த்தெழுந்த செய்தியை குறித்து நூற்றுக்கணக்கான செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்ந்திருக்கிறோம், அதனால நூற்றுக்கணக்கான செய்திகளை கேள்விப்பட்டேன். ஆனால் நான் இன்றைக்கு ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தின் ஒரு துவக்கம் உண்டு, ஆனால் விசுவாசத்தின் முடிவு உண்டா என்பது தெரியாது. விசுவாசத்தை துவக்கிறவர் நமது ஆண்டவர், விசுவாசத்தை முடிக்கவும் அவரால் கூடும், ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தின் வசனத்தின்படி முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறோமா என்கிற ஒரு கேள்வி நம்மிடத்தில் நிச்சயமாக எழும்ப வேண்டும். ஆரம்பம் கம்பீரமாக இருக்கிறது. மக்கத்தில் நம் மரியாளுடைய வாழ்க்கையில் அவளுடைய விசுவாசத்தின் ஆரம்பம் கம்பீரமாக இருக்கிறது. இயேசுவால் தொடப்பட்டவள், ஏழு பிசாசுகளால் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, இயேசுவால் தொடப்பட்டு இன்று விடுதலை பெற்றவளாக இருக்கின்றாள். இதுதான் அவளுடைய விசுவாசத்தின் ஆரம்பம். இங்கு காணப்படுகிற நமது வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருமே நாம் சொல்லலாம், பலவீனத்திலிருந்து விடுதலை தந்தவர், விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார், வசனங்களை கொண்டு பேசினவர், விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட போது தாழ்வு நம்மை உயர்த்தியவர், விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். இது நம்முடைய சாட்சி. நாம் சாட்சி சொல்லுவோம் என்னவென்றால், என் தேவன் என்னை தொட்டார், தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், தேவன் என்னை தாங்கினார், தேவன் என்னை பலப்படுத்தினார் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். இது நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பம், துவக்கம். மக்கத்தில் நாம் அறியாள் இந்த விசுவாச வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்பட ஏழு பிசாசுகள் பிடித்திருந்த அன்பு சகோதரி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவள். கல்லறை தோட்டத்திலே காணப்பட்டாளா? ஆனால் சமுதாயத்துக்கு வெளியே காணப்பட்டிருக்க வேண்டும். பிசாசு பிடித்தவர்களை அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் மக்கத்தில் நாம் அறியாள் கிறிஸ்துவால் தொடப்பட்ட ஒரு சகோதரி, இது அவளுடைய விசுவாசத்தின் துவக்கம். ஆனால் அதோடு கூட அவளுடைய வாழ்க்கை முடிந்திருக்குமே. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சகோதரியை குறித்து தியானித்திருக்க மாட்டோம். அவளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக பெண்களுக்கு எந்த விதமான ஒரு மதிப்பும் இல்லாத ஒரு சமுதாயத்திலே காணப்பட்ட அந்த சகோதரி இயேசுவோடு ஊழியத்தில் இருந்தார்களாம். இன்றைக்கு நாம் கூட பல கேள்விகள் கேட்கலாம். என்ன கேட்கலாம் என்றால், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது எப்படி பண்ண முடியும்? ஆண்டவர் என்ன அழைத்திருக்கிறாரா? அநேக நாம் கேட்போம், சிலரை கர்த்தர் அழைத்திருக்கிறார், என்னை அழைக்கவில்லை என்று சொல்லுவோம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அழைத்திருப்பதை கூட நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவளுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீர்களே, ஆனால் இயேசுவோடு ஊழியத்திலே காணப்பட்ட ஒரு சகோதரி மகதலேனா மரியாள் என்ன பண்ணினார்கள்? லூக்கா 8 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது, தங்கள் ஆஸ்திகளை கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஊழியத்தில் காணப்படும் போது பேதுரு ஒரு பெரிய மனுஷன், யோவான் ஒரு பெரிய மனுஷன், யாக்கோபு ஒரு வித்தியாசமான மனுஷன், யூதாஸ்காரியோத்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு நபர், இவர்களுக்கு நடுவில் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய ஒரு மக்கத்தில நான் மரியாளால் முடியுமையானால் எந்த ஒரு சாக்கு போக்கும் தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய ஊழிய களத்திலே நீங்கள் நானும் சொல்லவே முடியாது. இந்த அம்மாவுக்கு சோர்வு வந்திருக்குமான்னு நினைக்கிறீங்களா? பேதுரு எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, பதுமையு குருடனை பார்த்து இதோ நீ பேசாமல் இரு என்று சொன்னவர் எத்தனை முறை மரியாதத்திலே சொல்லியிருக்க வேண்டும், உன் எல்கையை விட்டு வராதே, உனக்கென்று கொடுக்கப்பட்ட நிலைமையில் இரு, எத்தனை முறை சொல்லியிருக்க வேண்டும். எவ்வளவு சோர்வு இல்லையா, எவ்வளவு பயம் இல்லையா, என்ன பாதுகாப்பு? இயேசு என்கிற அந்த மகாபெரிய தேவனோடு கூட இருந்தார்கள் என்கிறதை தவிர அவர்களுக்கு எந்த விதமான சிறப்பு ஏற்பாடுகள் இருந்தது? ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கு கூட பெண்கள் சொல்லுவோம், ஆண்களுக்கு எங்கும் போலாம், பெண்களுக்கு எங்க போக முடியும்னு கேட்போம். ஆனால் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தங்கள் ஆஸ்திகளை கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு கேள்விதான் கேட்கிறேன், விசுவாசத்தை ஆரம்பித்த தேவ பிள்ளைகளே ஊழியத்தில் இருக்கிறோமா, ஊழியம் செய்கிறோமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோமா? இல்லை, ஒரு சாட்சி இருக்குது நம்ம எல்லாருக்கும். ஒரு நாளில் மரண படுக்கையில் இருந்தேன், தேவனனை தொட்டார், இது அல்ல சாட்சி. ஒரு நாளில் நான் தாழ்வில் இருந்தேன், தேவனனை உயர்த்தினார். சாட்சி என்று சொல்லுவது உயர்த்தின தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன், என்னை தொட்ட கர்த்தருக்கு நான் என்ன செய்கிறேன், என்னை விடுவித்த தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன், அதுதான் சாட்சி. இவங்க ஊழியத்தில் இருந்தாங்க, அடுத்து கவனியுங்களேன், சிலுவை வரைக்கும் சென்றாங்க, சிலுவை வரைக்கும் சென்றார்கள். இதோட முடிய போகிறது ஆண்டவருடைய காரியம். அவரை பின்பற்றி 3 ஆண்டுகளுக்கு மேலாக காணப்பட்ட ஒரு சகோதரி, வேத வசனத்தை விசுவாசிக்கத்தக்கதான பலனும் இல்லை, அதற்குரிய ஞானமும் இல்லை. இப்போது எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கலிலேயாவிலிருந்து யூதேயா வரையிலும் கிறிஸ்துவை பின்பற்றி வந்த ஒரு சகோதரி அவர் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கும் போது மனதிலே என்னவெல்லாம் எண்ணியிருக்க வேண்டும். அந்த எம்மாவூர் சீஷர்கள் சொன்னார்களே, அவர்தான் எங்களை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நம்பி இருந்தோம், ஆனால் அவர் இன்றைக்கு மரித்து 3 நாள் ஆகிவிட்டது, எங்களில் சிலர் அவர் உயிர்த்தெழுந்ததாக சொன்னார்கள், ஆனாலும் நம்ப முடியவில்லையே. அப்படியானால் இந்த சகோதரனுடைய நிலைமை என்ன? தன்னை தொட்ட ஒரு சகோதரர், என்னை உருவாக்கினவர், என்னை விடுவித்தவர், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தவர் இன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை விட்டு நான் போக முடியாது. அருமையாய் பவுல அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும் போது அதிலே சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அதுல ஒன்று என்னவென்றால், நன்றி அறியாதவர்களாக காணப்படுவார்கள். இந்த சகோதரி நன்றி அறிதலோடு காணப்படுகிறாள். என்னை தொட்டவர் சிலுவையிலே தொங்குகின்றார். எல்லா சீஷர்களும் ஓடிப்போனார்கள். சிலர் ஈவன் அவர்களுடைய துணிமணிகளை விட்டுவிட்டு கூட ஓடிப்போனார்கள். சீஷர்கள் மறுதளித்தார்கள், சீஷர்கள் காட்டி கொடுத்தார்கள், சீஷர்கள் ஒருவரும் இல்லை, யோவான் மட்டும் சற்று தொலைவிலே காணப்படுகிறார். ஆனால் மகதலேனா மரியாளோ நன்றியோடு அவருடைய சிலுவையின் அடிவாரத்திலே காணப்படுகிறாள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதுவரைக்கும் நம்முடைய விசுவாச பிரயாணம், தேவன் என்னை விடுவித்த நாளிலிருந்து எதுவரைக்கும் என்னுடைய விசுவாச பிரயாணம், வாழ்விலும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கின்ற தாழ்விலும் அவரே தேவன் என்று நம்புகின்றோமா? அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது கூட அந்த சகோதரி தன்னை தொட்டவருக்கு நன்றியோடு காணப்பட்டாலே நம்முடைய நன்றி அறிதல் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வது எப்படி இருக்கிறது? அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்னன்னா, ஆண்டவருக்காக எனக்கு ஊழியம் செய்யணும்னு தான் ஆசை, ஆனா வீடு அதற்கு சரியில்லைன்னுவாங்க, நான் போற சபை அதுக்கு சரியில்லைன்னுவாங்க, எங்களுக்கு இருக்கிற போதகர் அதற்கு சரியில்லைன்னுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, மக்கத்தில் நான் மரியாளுக்கு காணப்பட்ட எந்த ஒரு வசதியும் உங்களுக்கும் எனக்கும் இல்லாமல் இல்லை. என்னை உயிர் கொடுத்தவர் ஐயா அவர், பிசாசுகளை நீக்கினவர், குணப்படுத்தினவர். அவர் சிலுவையில் தொங்கினால் கூட நான் அவர் பாதத்தில் இருப்பேன். அருமையான சகோதரி, தொடர்ந்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில சிலுவையின் பாதையில போனாங்க. இவரை அறைந்த இடத்தோட நிப்பாட்டல, எந்த இடத்துல அவங்களை கொண்டு வைக்கிறாங்க? மார்க் 15:47 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாள் பார்த்தாள். ஐயா, அவங்க வந்திருக்கிறது கலிலேயாவில் இருந்து. இயேசுதான் மரித்து போனாரே, இனிமேல் அவர்கள் போக வேண்டியது தானே, இனிமேல் அவர்களுக்கு இங்கு என்ன வேலை என்று அவர்கள் காணப்படவில்லை. இயேசுவை எந்த இடத்தில் வைத்தார்கள் என்று அவர்கள் சென்று பார்த்தார்கள். தொடர்ந்து பாருங்களேன், என்ன பார்க்கிறோம் என்றால் மத்தேயு 27:61 இயேசுவை தான் அடக்கம் பண்ணிவிட்டார்கள். மக்கத்தில் நம்ம அறியாள் அந்த கல்லறையின் வாசலிலே எதிராக உட்கார்ந்து காணப்பட்டாள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர்கள் அழுதிருக்க வேண்டும். நிச்சயமாக நான் சொல்ல முடியும், அவர்கள் வருந்தி இருக்க வேண்டும். அவர்களுடைய எதிர்காலம், இனிமேல் நான் என்ன செய்வேன் என்று கூட அவர்கள் ஒருவளை எண்ணி இருக்கலாம். கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரயாணம் முடிவு பெறவில்லை. எத்தனையோ கிறிஸ்தவருடைய பிரயாணம் விசுவாசத்தின் துவக்கத்தில் நிற்கிறது. என்னை ஆண்டவர் தொட்ட சாக்கும் வரையிலும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருப்போம் ஒழிய, என்னை தொட்ட தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஐயா, சிலுவைக்கு செல்லுகின்றேனா, சிலுவை பாதைக்கு போகின்றேனா? எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இதோ கல்லறையில் அடைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த கல்லறையின் அருகில் மகத்தில மரியாதை போல நான் காணப்படுகிறேனா? அப்புறம் பாருங்களேன், எம்மாவூர் சீசனில் எல்லாரும் திரும்ப ஊருக்கு போனாங்க. எதுக்காக போனாங்கன்னா, சரி இது போதும், நம்பி இருந்தோம், இப்ப போயிட்டாரு, பழைய வேலைகளுக்கு திரும்புவோம். பேதுரு நம்பர் ஒன், அவனைத்தான் ஆண்டவர் இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். பேதுரு மீன்பிடிக்க சென்று விட்டான், பழைய தொழிலுக்கு போய்விட்டான். எத்தனை கிறிஸ்தவர்கள், ஆண்டவரால் தொடப்பட்டவர்கள், தொழிலுக்கு போகின்றோம், பழைய தொழிலுக்கு போகின்றோம், பழைய காரியங்களை செய்வதற்கு செல்லுகின்றோம். பேதுரு சென்று விட்டான். மகதலேனா மரியாளோ, வேதவசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடைசி பணிவிடை சுகந்த வர்க்கமிடத்தக்கதாக. ஏதோ கொஞ்சம் அவங்கள்ட்ட பொருள் மீதி இருக்கணும், பொருளை கொண்டுதான் ஆண்டவர் கூலியம் செய்தாங்க. அந்த மீதி இருக்கிறத கொண்டு சுகந்த வர்க்கமிடுவதற்கு அவர்கள் காணப்பட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் துவக்கம் முடிவு அல்ல, துவக்கம் முடிவு அல்ல. அடுத்து கவனிங்க, இந்த சகோதரி, இந்த சகோதரி 3வது நாளில் இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு அதி காலையில எழுந்து செல்லுகின்றாங்க. பேதுரு பார்க்காத காரியங்கள் எல்லாம் பார்த்தாங்க, யோவான் பார்க்காததெல்லாம் பார்த்தாங்க, வேற யாரும் பார்க்காததை பார்த்தாங்க, கல் புரட்டி போட்டதை பார்த்தாங்க, ரெண்டு தேவ தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாங்க, இயேசுவை காணவில்லை. அபிதமான ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து முதல் முதலில் மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் ஆனார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? ஒருவேளை இந்த சகோதரிக்கு உலகத்தில் நாம் எண்ணுகின்ற ஒரு ஐடென்டிபிகேஷன் கிடையாது. இவங்க அற்புதம் செய்தாங்க என்று வேதத்தில் பார்க்க முடியாது. இவர்கள் பிரசங்கம் செய்தார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடியாது. ஆண்டவர் கொடுத்த பொருட்களை கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆனாலோ முடிவு பரியந்த நிலைத்திருந்தார்கள். ஐயா, எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் உண்டு என்று சொல்லுவதற்கே அற்புதம் வேண்டுமே, அந்த அற்புதம் அடுத்த நாளும் வேண்டுமே. சாகும் வரையிலும் அற்புதம் நடந்தால் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லுகின்றோமே. மகதலேனா மரியாளுடைய வாழ்வு கல்லறையோடு நிற்கவில்லை, இயேசுவை கண்டால் ஆண்டவர் முதல் முதல்ல அவங்களுக்கு தான் தரிசனமானார். முதல் தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம். நான் அதை வாசிக்க வாசிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மா யூ டிசர்வ் இட், உனக்கு இது வேண்டும் அம்மா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க, குடும்பம் வேண்டான்னு வந்தீங்க, பொருட்கள் எல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்தீங்க, கடைசியா கொஞ்சம் இருந்தது கூட அவங்களுக்கு சுகந்த வர்க்கம் இடணும்னு நினைச்சீங்க, முழுமையா அர்ப்பணிச்சீங்க. உங்க விசுவாச ஓட்டம் இயேசுவின் அற்புதத்தோட நிக்கல, இயேசுவின் போதனையோட நிக்கல, சிலுவையோட நிக்கல, கல்லறையோட நிக்கல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்கு தான் முதல்ல காட்சி தந்தாங்க. ஆண்டவர் ஒரு போதும் நீங்கள் செய்கிற கிரியைகளை மறந்து போகிறவர் அல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா சமயத்தை முதல்ல ஆண்டவர் கட்டளை இட்டது யாருன்னா மகத்துல நம்ம மதியில் தப்புன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எம்மா ஓடிப்போ, பேதுருடத்துல போய் சொல்லு, மற்ற சீஷர்களுக்கு சொல்லு, நான் உயிரோடு எழும்பினேன்னு சொல்லு. இது ஆண்டவருடைய கட்டளை. இன்றும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற கட்டளை. அருமையான தேவ பிள்ளைகளே, பேதுரு திருச்சபைக்கு ஒரு சான்று. அவர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் திருச்சபை பயத்தோடு இருக்கிறது இல்லையா? இன்றைக்கும் திருச்சபை சந்தேகங்களோடு இருக்கின்றது இல்லையா? இன்றைக்கும் திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் அநேகர் பலனின்றி இருக்கின்றோம், நம்பிக்கையின்றி இருக்கின்றோம், பயத்தோடு வாழ்கின்றோம். ஒரு ஊழியர் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அது நடந்ததோ நடக்கவில்லையோ அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவில் ஒரு மிஷனரி குதிரையில் சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு குறுகலான பாதை, மிக குறுகலான பாதை. ஒரு குதிரையில் போய்கொண்டிருக்கிறார். குதிரை நின்றது, மறுபடி போக முடியாதபடிக்கு அது நின்றது குதிரை. அப்போது இந்த மிஷினரி பல முயற்சி செய்து குதிரையிலிருந்து கீழே இறங்கி போய் பார்த்தபோது ஒரு கல்லின் அடியிலே ஒரு பாம்பின் தலையை பார்த்திருக்கிறார். அவர் அந்த இடத்தில் உள்ள பாம்பு விஷம் உள்ளது, மிகப்பெரிய விஷம் உள்ளது என்று கேள்விப்பட்டும் இருக்கிறாராம். அப்போது என்ன செய்வதென்று தெரியாது, பின்னால போக முடியாது, மிக குறுகலான பாதை. அப்போது அருகில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்லை அவருடைய பலத்தால் தூக்கி அவ்வளவு மிக வேகமாக அந்த கல்லின் மேல் போட்டாராம். பாம்பு அசையவில்லையாம். பார்த்தபோது அது ஏற்கனவே செத்திருந்த பாம்பு. இதற்கு முந்தி அந்த பிரயாணத்திலே சென்ற யாரோ அந்த பாம்பை கொன்றிருக்கின்றார்கள். கொன்ற அந்த கல்லு தான் அந்த பாம்பின் தலையின் மேல் இருந்தது. ஆனால் இந்த மிஷினரிக்கோ பயம், சந்தேகம். இந்த மிஷினரிக்கு ஒருவேளை இது விஷம் உள்ள பாம்பு கடித்து விட்டால் அந்த சந்தேகமும் இருந்தது, பயமும் இருந்தது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் முன்னாக சென்று விட்டார். அவர் பிசாசின் தலையை நசுக்கி விட்டார். இனி அவனுக்கு உங்களிடத்தில் ஜெயம் இல்லை. ஆனால் இந்த பயம் நம்மை விட்டு இன்னும் மாறவில்லை, அந்த சந்தேகம் நம்மை விட்டு இன்னும் மாறவில்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், மகதலேனா மரியாள் பேதுருவுக்கு போய் சொல்லு, குறிப்பிட்டு சொல்லுகின்றார், பேதுருவிடத்தில் சொல்லு, சீசனுக்கு சொல்லு, நான் உயிரோடு எழும்பி விட்டேன், அவர்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு செல்ல இருக்கிறேன், இதோ அவர்களை நான் அங்கு சந்திப்பேன், போய் சொல்லு என்று சொன்னார்கள். இன்றைக்கு சாதாரணமாக ஊழியத்துல ஒவ்வொருத்தரையா நான் கூப்பிட்டு, ஏம்மா இதை பண்ணல, ஏயா இதை பண்ணல, இதுல நீங்க இருக்கலாம்ல, இதுல நீங்க போலாம்ல, எல்லாருக்கும் ஒரு சாக்கு போக்கு இருக்கும், ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். நான் அடுத்த முறை ஒரு என்னால புக் எழுதுனேன்னு நினைக்காதுங்க, ஒரு புக் எழுதுறதாக இருந்தால் சாக்கு போக்குகளை பற்றி ஒரு புக் எழுதலாம். ஏன்னா யார்கிட்ட வந்து கேட்டாலும் நீங்க ஒரு ரீசன் சொல்லுவீங்க. அதுல அமேசிங் என்னன்னா, ஒருவர் சொல்லுகிற ரீசன் இன்னொரு மேக்ஸிமம் சொல்ல மாட்டீங்க, வித்தியாசமா சொல்லுவீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த அருமையான சகோதரி எத்தனை எக்ஸ்கியூஸ் சொல்லி இருக்கலாம், ஐயா நான் சொல்லி பேதுரு நம்புவான, ஐயா ஐயா நான் சொல்லி சீஷர்கள் நம்புவாங்களா, ஐயா ஐயா நான் தான் போகணுமா, ஐயா வேண்டாம், ஐயா எத்தனை முறை சொல்லி இருக்கலாம் தெரியுமா? மகதலேனா மரியாள் விசேஷிக்கப்பட்டவள். காரணம் என்னவென்றால், கிறிஸ்து போ சொல்லு என்று சொன்ன போது ஓடோடி சொல்லுகின்றாள். அந்த அதிகாலையிலே அதிக இருட்டோட பேதுருவிடத்திலும் மற்றவரிடத்திலும் போய் சொல்லுகின்றாள், கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். இன்று ஆண்டுடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசு உயிரோடு எழும்பினாங்கன்னு சொன்ன முதல் ஸ்திரீ, முதல் நபர் மகதலேனா மரியா. அவங்க அன்னை சொன்னாங்க, பேதுரு வந்தார் பார்த்தார் விசுவாசிக்கல, யோமான் வந்தார் பார்த்தார் விசுவாசிக்கல, எல்லாரும் உள்ளுக்கு போனாங்க வந்தாங்க, கதவு பூட்டிட்டு இருந்தாங்க, மீன் பிடிக்க போனாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு அப்போஸ்தலன் எழுந்து நின்று பிரசங்கம் செய்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு பிந்தி 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு மரியாள் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தால் அவளுடைய விசுவாச ஓட்டம் முடிவு பரியந்தம் நிலை நின்றதாக இருந்தது, சபை வளர்ந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தின் துவக்கம் கிறிஸ்துவால் துவக்கப்பட்டது. இன்று எங்கு நாம் இருக்கிறோம், அந்த விசுவாசத்தின் துவக்கத்தில் இருப்போமேயானால் நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்முடைய விசுவாச துவக்கம் ஊழியத்திலோ சிலுவையிலோ கல்லறையிலோ முடிவு பெற போவதில்லை, முடிவு பெற வேண்டியதும் இல்லை. அது கிறிஸ்துவின் உயிர் தழுதலே. அது எப்படி முடிவு பெற வேண்டும் என்றால் பிறருக்கு நான் சொல்லுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தோடு எழும்பினவராக அறிவிக்காதவர்கள் யாரோ அவர்கள் நிச்சயமாக கிறிஸ்தவர்களே அல்ல. அறிவிப்போம், அறிவிப்போம் இயேசு உயிரோடு எழுந்தனர். ஜபிப்போமா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்காக சகலத்தையும் செய்து நிறைவேற்றின உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த நாளுக்குரிய நன்மைகளால் எங்களை நிரப்பும், அருமையாய் விசுவாசத்தின் ஓட்டத்தை ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்தீர் ஐயா. உண்மை அறியாத குடும்பத்தில் பிறந்தவர்கள் உண்டாண்டவரே, ஒரு நாளில் நீரே தேவன் என்பதை எங்களுக்கு நீர் காண்பித்தது நிமித்தம் எங்கள் விசுவாச வாழ்வு ஆரம்பமானது ராஜா. ஆண்டவரே, அற்புதங்களை மட்டும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டையா. மகதலேனா மரியாளை போன்று இல்லை, கிறிஸ்து சிலுவையில் தொங்கினாலும், ஆண்டவர் சிலுவையிலே இருந்து அவர் கல்லறையில் வைக்கப்பட்டாலும், நன்றியோடு காணப்பட்டபடியால் கிறிஸ்து உயிரோடு எழும்பினதை கண்ட முதல் சகோதரி அவளை பார்த்து சொன்னீரே ஆண்டவரே, மரியாளே சொன்னாலே, ரப்பு நீ போய் என் சகோதரருக்கு சொல்லு, யூ நீ போய் பேதுருவுக்கு சொல்லு, அனுப்புநீரே ஆண்டவரே. அந்த சகோதரி கீழ்ப்படிந்தபடியால் திருச்சபை கட்டப்பட்டது, வளர்ந்தது. இன்று நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த பணியை நிறுத்திவிடாதபடி உயிரோடு எழும்பின கிறிஸ்துவை பறைசாற்ற எங்களுக்கு பலந்தார். இந்த அருளோடு நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர இருக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.